சாண்டில்யன் அவர்களின் கடல் வேந்தன் பரணர் இல்லம் அத்தியாயம் 11. நிலக்கள்ளியின் மீது யவனனான கிளேசியஸ் போர்த்தியிருந்த போர்வையை நீக்கி, இதோ உங்கள் எதிரி என்று கூறிய சஞ்சயன் அமைச்சர் நகைத்ததால் சற்றென்று திரும்பி பார்த்து, தான் பிடித்து வந்தது அமைச்சரின் மகள் என்பதையும் உணர்ந்ததால் வியப்புக்கும் ஏமாற்றத்துக்கும் அதிர்ச்சிக்கும் உள்ளாகி சிலை என்று நின்றுவிட்டான் பல வினாடிகள். அவன் நிலையை கண்ட அமைச்சரை பேச முற்பட்டு, சஞ்சயா, எதிரியுடன் இவள் சார்ந்ததால் இவளும் எதிரிதான் நமக்கு. குற்றவாளியோடு சேர்ந்தவர்களையும் குற்றவாளி என்று மதிக்கும்படிதான் நீதி சாஸ்திரமும் கூறுகிறது. ஆகையால் நீர் செய்ததில் தவறு எதுவும் இல்லை. குற்றவாளியின் தந்தையையும் சேர்த்து பிடிக்காததுதான் தவறு என்றார். அவர் குரலில் ஏளனம் நிரம்பி கிடப்பதையும், முன்பு வெளிப்பட நகைத்த அமைச்சர் இப்பொழுது உள்ளூர நகைத்துக் கொண்டிருக்கின்றார் என்பதையும் உணர்ந்த சஞ்சயன் பேசுவது இன்னது என்று தெரியாமல் நின்றார். அவன் மௌனத்தை அமைச்சர் பெரிதும் பயன்படுத்தி கொண்டார். சஞ்சயா, என் மகள் கடல்வேந்தன் உயரமில்லையே, ஆனால் எதிரியை பிடிக்க முயன்ற தூரிதத்தில் உயரத்தையோ எதிரியின் திண்ணிய உடற்கட்டையோ பார்க்க அவகாசம் இருந்திருக்காது என்று சஞ்சயன் சோதனைக்கு ஓர் ஆட்சேபனையும் தெரிவித்து அதற்கு ஒரு சமாதானமும் தாமே சொன்னார். ஒவ்வொரு சொல்லிலும் அமைச்சர் தனது முட்டாள்தனத்தை எடுத்து காட்டுவது கண்ட சஞ்சயன், குற்றம் சாட்டுவது எளிது, குற்றவாளியை கண்டுபிடிப்பதுதான் கஷ்டம் என்று சொன்னான் வெறுப்போடு. கஷ்டம் என்பது நமக்கு முன்னுமே தெரிந்ததுதான். அது இப்பொழுது நிரூபிக்கப்பட்டு விட்டது. ஆனால் கடல்வேந்தனுக்கு வலை விரித்து பிடித்து விடுவதாக சபதம் செய்தது நான் அல்ல என்றார் அமைச்சர். சஞ்சயின் முகத்தில் சினம் லேசாக துளித்தது. ஆம் அமைச்சரே, எதிரியை நீர் பிடிப்பதோ முடியாவிட்டால் பழியை ஏற்பதோ உமது கடமை அல்ல என்று சினம் துளிர்த்த குரலில் பேசவும் செய்தார். அமைச்சர் ஒப்புக்கொண்டதற்கு அறிகுறியாக தலையை அசைத்து, உண்மை சஞ்சயா, முடியாததை சாதிப்பதாக வீம்பு காட்டும் வழக்கம் எனக்கு கிடையாது. பிறகு காரியம் முடியவில்லை என்று தெரிந்ததும் அதற்கு சப்பை கட்டும் வழக்கமும் எனக்கு கிடையாது என்று கூறியது மட்டும் இன்றி அடுத்தது நாம் செய்ய வேண்டியது என்ன என்று வினவினார். சஞ்சயின் முகத்தில் ஈ ஆடாவிட்டாலும் தான் செய்த ஏற்பாட்டின் அடுத்த பகுதியை அவருக்கு விளக்கினார். கடல்வேந்தன் சிக்கி அதே சமயத்தில் வில்லம்பு லட்சணை இல்லத்தில் புகுந்து அங்கு யார் இருந்தாலும் சிறை செய்து வர வீரர்களை அனுப்பியிருக்கிறேன் என்று கூறினார். நன்று நன்று என்று உற்சாகப்பட்ட அமைச்சர், இவளை கொண்டுவிட வந்த கடல்வேந்தன் அங்கு இருந்தாலும் இருக்கக்கூடும் என்றார். அங்கு சென்ற வீரர்கள் வரட்டும், அதற்குள் இவளை என்ன செய்யலாம், காவலில் வைக்கின்றாயா என்று வினவிய அமைச்சர், எனது மகள் என்பதற்காக எந்த சலுகையோ அனுதாபமோ காட்ட வேண்டாம் என்றும் சொன்னார். உங்கள் மகளை காவலில் வைக்கும் அளவுக்கு நான் முட்டாள் அல்ல. சஞ்சயின் பதிலில் எரிச்சல் இருந்தது. அதில் அளவு வேறு இருக்கிறது போலிருக்கிறது என்று அவனது காதுபட முணுமுணுத்த அமைச்சர், சஞ்சயா, இதில் முக்கிய பகுதியை மறந்துவிட்டாய் என்றும் சுட்டிக்காட்டினார். முணுமுணுப்பால் தனது முட்டாள்தனத்தை ஊர்ஜிதம் செய்த அமைச்சரிடம் பெரிதும் கோபம் கொண்ட சஞ்சயன், அந்த முக்கிய பகுதி தங்களை போன்ற சிறந்த அறிவாளிக்குத்தான் புலனாக, அது என்ன அமைச்சரே, எனக்கு தெரியலாமா என்று கேட்டான். உனக்கு தெரிந்ததுதான் சஞ்சயா என்றார் அமைச்சர். எனக்கு தெரிந்ததா? ஆம். எது அமைச்சரே? கடல் வீந்து நிலக்கழியை அழைத்து சென்ற போது வில்லம்பு லட்சணை இல்லத்தில் என்ன சொன்னான்? நினைப்பில்லை. எனது மகளை அவனை நீரில் கொண்டு வந்து விடுவதாக சொன்னான். வந்தானா? இதை கேட்ட அமைச்சர் சஞ்சயனை மட்டுமின்றி நிலக்கழியையும் கூர்ந்து நோக்கினார். கடலில் விழுந்தவன் துரும்பையும் பிடித்துக் கொள்வது போல சஞ்சயன் அமைச்சர் சுட்டிக்காட்டிய வேந்தன் தவறை கெட்டியாக பிடித்துக் கொண்டு, வரவில்லை, இத்தனை காவல் இருக்கும் போது வர அவன் என்ன பைத்தியமா என்று கேட்டான். அப்படி கேட்டபோது அவன் பார்வையில் பாதி நிலக்கள்ளியின் மீது இருந்தது. அதுவரை மௌனமாயிருந்த நிலக்கள்ளி புன் முறுவல் செய்தாள். சேர தூதனை நோக்கி, தூதுபுரி, கடல்வேந்தனை பிடிக்க முடியாததற்கு ஏதோ ஒரு சாக்கை கண்டுபிடிக்கின்றீர். அவர் என்னை அழைத்து வருவதாக சொன்னாரே, நீர் என்ன செய்தீர் பதிலுக்கு? முதலில் இந்த மாளிகையில் வந்தபோது பிடிக்க முடியாத நீர் என்னோடு வரும் வேந்தரை பிடிக்க வலை விரித்தீர். அவரை கௌரவமாக வரவேற்பதை விட்டு மாளிகையை சுற்றிலும் ஆட்களை நிறுத்தினீர். இது எந்த நியாயத்தில் சேர்ந்தது என்று கேட்டாள் புன் முறுவலினோடே. கொள்ளைக்காரனை பிடிப்பதில் வழிமுறைகள் கிடையாது, அவையெல்லாம் தர்ம யுத்தத்துக்குத்தான். புலியை பிடிக்க வேண்டும் என்றால் போர் முரசா கொட்டுகிறோம், தப்பட்டை அடித்து வலை விரித்துத்தான் பிடிக்கிறோம் என்ற சஞ்சயன் நிலக்கள்ளிக்கு பதில் சொன்னார். நிலக்கள்ளி ஏளன புன்முறுவல் ஒன்றை உதடுகளில் பரவவிட்டு, அவர் புலி என்று ஒப்புக்கொள்கின்றீர்களா என்று சொன்னால் ஏளனம் குரலிலும் ஒழிக்க, அப்பா, அவர் புலியானால் இவர் யார் என்று தந்தையை நோக்கி வினவினாள். அமைச்சர் சிறிதும் தயக்கமின்றி சொன்னார், அவர் சிங்கமாயிருக்கும் என்று. நீங்கள்? அமைச்சருக்கு தந்திரம் அவசியம், ஆகையால் நரி என்று வைத்துக்கொள் என்று அமைச்சர், நாம் இப்படியே பேசிக் கொண்டு போனால் இந்த அரண்மனை மிருக காட்சி சாலையாகிவிடும் என்று விளக்கினார் இடக்காக. சஞ்சயின் மனநிலை சொல்ல தரமில்லாததாயிருந்தது. அமைச்சரே, இன்று நான் தவறியது உண்மைதான், ஆனால் அடுத்த முறை தவற மாட்டேன் என்றான் சற்று திணறி. எந்த முயற்சிக்கு மும்முறை அனுமதிப்பது சாத்திர சம்மதம் என்றார் அமைச்சர். சஞ்சயின் கோபத்தின் எல்லைக்கு சென்றதால் யாரிடமும் பேசுகின்றோம் என்பதை அறியாமல் உமது சாஸ்திரத்தை கொண்டு போய் குப்பையில் கொட்டும் என்று சீற்றம் நிரம்பிய குரலில் கூறினான்.
அது கஷ்டம் அல்ல என்றார் அமைச்சர்.
ஏது சாத்திரத்தை குப்பையில் கொட்டுவது? ஏன் கஷ்டம் இல்லை?
முசிறியில் இப்பொழுது குப்பை அதிகமாயிருக்கிறது.
என்னை அதிகமாக அவமதிக்க வேண்டாம் அமைச்சரே. வில்லம்பு லட்சண இல்லத்திலிருந்து எனது வீரர் வரும் நேரமாகிவிட்டது, சற்று போறம் தெரியும் என்றான். அவன் சொன்னதும் சொல்லாததுமாக இரண்டு வீரர்கள் உப்பரிகை கூடத்தில் நுழைந்தனர்.
தூதர் பெருமானே, நீங்கள் சொன்னபடி வில்லம்பு லட்சண இல்லம் சென்றோம்
என்று இழுத்தான் வீரர்களில் ஒருவன். என்று மேலே சொல்லலாம் என்பதற்கு அறிகுறியாக ஓம்காரம் கொட்டினான் சஞ்சயன்.
இல்லம் பூட்டி இருந்தது என்றான் இன்னொரு வீரன்.
அப்படியா என்ற சஞ்சயன் குரலில் ஏமாற்றம் மிகுந்தது. முதல் வீரன் தொடர்ந்தான்.
ஆனால் பக்கத்து குடிசையில் சிலர் குடித்துவிட்டு சத்தம் போட்டுக் கொண்டிருந்தார்கள் என்றான்.
அதை பற்றி இப்பொழுது என்ன?
ஒன்றுமில்லை, அந்த கூட்டத்தில் ஒரு யவனன் இருந்தான். அவனை மற்றவர்கள் கிளேசியஸ் என்று அழைத்தார்கள்.
இங்கு அமைச்சர் சிரத்தை காட்டினார்.
அவனை பிடித்தீர்களா என்று கேட்டார்.
இல்லை என்றான் வீரன்.
ஏன்? கடல்வேந்தனை பிடிக்கத்தான் உத்தரவு, யவனனை பிடிக்க உத்தரவில்லை.
வீரன் சொல் கேட்டு சஞ்சயன் வெகுண்டான். கடல்வேந்து நண்பனை பிடி என்று சொல்ல வேண்டுமா? உனக்காக யோசனை கிடையாதா என்று கேட்டான் சஞ்சயன் மிகுந்த கோபத்தோடு.
தலைவர் உத்தரவை நிறைவேற்றுவதுதான் எந்த வீரன் கடமையும். அத்துமீறி போக அதிகாரம் கிடையாது. அப்படி பிடித்து வந்தாலும் இவனை ஏன் பிடித்து வந்தாய் என்று நீங்கள் கேட்டால் நான் என்ன பதில் சொல்வேன் என்று வீரன் வினவினார்.
அவன் சொல்லுவதில் பொறுவிருக்கிறது என்று அமைச்சர் வீரனுக்கு ஒத்து பாடினார். இதனால் மனமுடைந்த சஞ்சயன், சரி நீங்கள் போகலாம் என்று வீரர்களுக்கு விடை கொடுத்தான். வீரன் சிறிது தாமதித்தான். ஏன் நிற்கிறாய் பனைமர மாதிரி என்று எரிந்து விழுந்தான் சஞ்சயன்.
வீரன் சங்கடத்தால் சிறிது அசைந்தான் நின்ற இடத்திலேயே. நடந்தது முழுவதையும் கேட்கவில்லையே மீண்டும் தொடங்கினான்.
முழுவதையும் சொல்லவில்லையா? சொல் சொல் என்றான் சஞ்சயன்.
தூதர் பெருமானி என்று தொடங்கினான் வீரன்.
பெருமானி இருக்கட்டும், சொல் விஷயத்தை.
நாங்கள் அந்த யவனனை பிடிக்கவில்லையே தவிர அவன் உங்களுக்கு செய்தி சொல்லி அனுப்பியிருக்கிறான் என்றான் வீரன்.
இதனால் அமைச்சர் சஞ்சயன் இருவருமே அதிர்ச்சி அடைந்ததாலும் இதை ஏன் இத்தனை நேரம் சொல்லவில்லை என்று அமைச்சர் கேட்டார்.
சொல்ல எங்கு விட்டீர்கள் என்ற வீரன், கிளேசியஸ் தாங்கள் திரும்ப முற்பட்ட போது குடிசையிலிருந்து வெளியே வந்து,
வீரனே அமைச்சரை வருத்த வேண்டாம் என்று சொல். உங்களை நம்பி வரும் வேந்தனை நீங்கள் தந்திரமாக பிடிக்க முயன்றதை விட பேடித்தனம் வேறு எதுவும் இல்லை என்று நான் சொன்னதாக சொல். கடல்வேந்தன் காதலியிடம் எந்தவித சினத்தையும் காட்ட வேண்டாம் என்று சொல். எதற்கும் நிலக்கள்ளி பொறுப்பல்ல என்று தெரிவி என்று கூற, திரும்ப குடிசையில் புக முயன்றவன் மீண்டும் குடிசை வாயிலில் நின்று திரும்பி, நிலக்கள்ளிக்கு எந்த கஷ்டம் நேர்ந்தாலும் இந்த முசிறி உடனடியாக சூறையாடப்படும் என்று சொல் என்று சொல்லிவிட்டு சென்றான் என்று வீரன் தனது தூதை முடித்தான்.
அமைச்சர் சிந்தையில் இறங்கினார். சஞ்சயனை போக சொல்லிவிட்டு மகளை நோக்கி,
மகளே நீ சென்று படுத்துக்கொள், நாளை காலையில் வேலை இருக்கிறது என்றார்.
என்ன வேலை தந்தையே என்று கேட்டாள் நிலக்கள்ளி.
நாம் பரணர் வீட்டுக்கு போகின்றோம் அவரை விசாரிக்க. கடல்வேந்தன் தமது மகன் என்று அவர் கூறவில்லையா
என்று வினவினார். நிலக்கள்ளி ஏதோ ஆட்சேபனை செய்ய விரும்பியதை அவர் அனுமதிக்கவில்லை. மறுநாள் இருவரும் பரணர் வீட்டுக்கு சென்றனர். அங்கு பரணர் கவிபாடிக் கொண்டிருந்தார். அவர் படுக்கையில் ஒரு வாலிபன் படுத்து கிடந்தான். சாட்சாத் கடல்வேந்தனை போலவே அவன் இருந்ததால் அமைச்சர் வியப்பின் வசப்பட்டார். ஆனால் அவன் கடல்வேந்தனாக இருக்க முடியாது என்று தீர்மானித்தார். அவர் ஊகத்திற்கு படுத்திருந்த அந்த வாலிபன் அத்தாட்சி கூட்டினான். அவன் கண் விழித்து அமைச்சரை பார்த்ததும் நடுங்கினான் ஒரு முறை. மறுபடியும் தலையணையில் முகத்தை புதைத்து படுத்து விட்டான். அவன் உடல் அச்சத்தால் உதறியது.
பயப்படாதே அப்பா, அமைச்சர் நமக்கு வேண்டியவர், உன்னை எதுவும் செய்ய மாட்டார்
என்று அவனுக்கு தைரியம் சொன்னார் பரணர். இந்த பாட்காஸ்டை உங்களுக்கு வழங்கிய நான் முருகன். உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் ஐடியின் மூலமாக தெரிவிங்க. மேலும் பல ஒளியோடை மற்றும் வானொலிகளை கேட்க சவுத் ரேடியோஸ் என்ற செயலியை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் அன்பிற்கும் ஆதரவிற்கும் நன்றி.